நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மொழிந்த நான்காம் வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தனி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற ஒரு வார்த்தை. இதற்கு முன்பதாக மூன்று வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மூன்று வாக்கியங்களில முதலாவது வாக்கியம் ஆண்டவர் தாம் மன்னிக்கிற ஒரு தேவன் என்பதை காண்பிக்கிறார். இரண்டாவது வாக்கியத்திலே தமது வெளியேற்ற அந்த ரட்சிப்பை நான் கொடுக்க பலம் உள்ள தேவன் என்கிற இரண்டாவது வார்த்தையை, மூன்றாவதாக நான் கரிசனை உள்ள ஒரு தேவன் என்பதை காண்பிக்கிறேன். இந்த மூன்றும் ஒரு தேவனாக இருந்து கர்த்தர் இந்த மூன்று வார்த்தைகளில் அவர் பேசுகிறார். நான்காவதாக அவர் தமது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சகல பாவத்தையும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் அப்படி பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது, அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சாபமாய் மாறினார். அதன் விளைவு என்ன? ஆண்டவரோடு இருக்கிற உறவுகள் பிரிக்கப்பட்டது, ஆண்டவரை தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கும் போது முற்றிலும் ஒரு சாதாரண ஒரு மனிதனைப் போல அவர் காட்சியளிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரோடு இருக்கிற உறவுகள் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. இப்படி அந்த சிலுவையின் காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக சற்று கொண்டு வருவோம். ஒரு விஷுவலைசேஷன் போல அந்த தூரத்திலே ஸ்திரீகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார், ஸ்திரீகள் எல்லாம் அகன்று ஓடிவிட்டார்கள். இங்கே வேத பாடல்கள் பரிசே மூப்பர்கள் எல்லாம் ஒருவரோடு பேசிக்கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாய் நடந்து செல்கிற சில கூட்டு ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தலையை துலுக்கி அவர்கள் சபிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே இரண்டு பக்கத்தில் கள்ளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் ஆண்டவரை நிந்திக்க ஆரம்பித்து விட்டார். இந்த வேத பகுதியை திட்டமும் தெளிவுமாய் பக்தனாகிய தாவீது தீர்க்க தரிசனமாய் இதை சொல்கிறது நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 1 வார்த்தையிலே அவர் அது மாத்திரமல்ல அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது ரொம்ப அக்யூரேட்டா நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் வேதத்தில் எழுத வைத்திருக்கிறார். ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22 சங்கீதம் 6:7 வசனம் சொல்கிறது, நானோ ஒரு குழு மனுஷனல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை திதுக்கி தலையை துலுக்கி. இந்த வார்த்தைகள் கூட அழகாக அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி நின்று கொண்டிருக்கிற அவ்வளவு துல்லியமாக ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் ஆண்டவர் கருவார சிறுவரை தொங்கிக் கொண்டிருக்கிறார், தலைகள முன்முடி அந்த முள் குட்டப்பட்டு கண்களின் வழியாக வந்தது என்று சிலர் சொல்லுகிறார். அது மாத்திரம்ல தோள்களில் அடிப்பட்டு சிதை அந்த தோள்களை பிஞ்சு சதைகளெல்லாம் தொங்கி ரத்தங்கள் வழிந்தோடி கொண்டிருக்கு. தனக்கு சரீரத்தில் இருக்கிற பலம் எல்லாம் அகற்று போகிற ஒரு நாட்கள், இன்னும் கொஞ்சம் தான் பலம் இருக்கு. அந்த கொஞ்சம் பலத்தை வைத்து வேலை செல்கிறது அவர் உரத்த சத்தமாய் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் கதறினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 53 அவரை பார்க்கிறதுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாத அளவுக்கு அவருடைய முகசாய் அதீனமாக இருந்தது. இந்த சூழல் நடந்து கொண்டிருக்கும் போது 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் மகாபலி ஒரு இருள் அந்த தேசத்தில் கடந்து வந்தது. காலையில் அந்த தேசம் முழுவதும் மூடி ஒரு பக்கத்தில் கலக்கத்தோடு இருந்த மனிதன், ஆனால் அந்த 9 மணி வேளை வந்த பொழுது ஆண்டவர் உரத்த சுத்தமாய் கதறி, என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று கதற ஆரம்பித்தார். இது மூன்று பகுதியை நான் பிரித்துக் கொள்ளலாம் என்று யோசித்தேன். என் தேவனே என் தேவனே என்கிற ஒரு பதம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்தியிருக்கிறார். தாவீது சாலமோன் நெகேமியா, இட்ஸ் எ வாய்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன், இல்லனா ஒரு உபத்திரவத்தின் ஒரு கூக்குரல் என்று சொல்ல முடியும். தாவீது ஏனெனை சோதித்து பார்க்கிறீர்கள். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் அழுகிறார்? இவைகளெல்லாம் ஒரு தேவனாக இருந்து அவர் சொன்ன வார்த்தை.
கைவிட்டு விட்டார் என்று சீயோன் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பேர்த்து வாசிக்கலாம், ஏசாயா 49:9 அதிகாரம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை வாசிங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உள்ள கைகளிலே. சீயோனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடாது இருக்கிற ஒரு தேவன். ஒருவேளை இந்த ஆண்டுடைய சிலுவையை பற்றி உதய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது தேவப்பிள்ளை. ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் வழியாக இருளின் காதல் வழியை கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த இருள் எல்லாம் அகன்று போகிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, வேறு சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக அந்த ரட்சிப்பை கொடுத்து அவர் சொல்லுகிறார், உன்னை உள்ள கைகளில் ஒருவரை எத்தனை முறை நான் சொல்லலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனா ஒன்றே ஒன்று நினைக்கிறேன், கர்த்தர் என்னை உள்ள கைகளில் வருகிறது. எங்களுக்கு மூடி ஆண்டவருடைய சமூகம் அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இன்று கைவிடாத ஒரு தேவனாக உலகத்தில் மாத்திரம் நம் பரலோக ராஜ்யம் சென்றடைகிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வார்த்தை பண்ணியிருக்கிறேன். 28:20 வாசி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். காரினுள் ஜனங்கள் கூட இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே வெளிச்சம் உதிக்கும். ஏன் என்ற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் என்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன் அவரை என்னை கைவிடும், பரலோக ராஜ்யம் சேர்வதற்கு அவர் என்னை கைப்பிடித்து நேசிக்கிறதுனால ஆண்டவரே இந்த விடையிலே எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். வேறு வார்த்தைகளின்படி அப்ப ஆண்டவரே தான் எங்கள் இருளில் எல்லாம் வெளிச்சத்தை மாற்றுகிறான். பரலோக ராஜ்யம் சேர்ந்த வரைக்கும் எங்கள் ஒருவரும் ஒவ்வொருவரை ஆண்டவரே கைப்பிடித்து கைவிடாமல் இருக்கும்படி அவன் காத்து கொடுக்கிறார். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன்.